الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله العظيم الله تعالى உரிய கட்டளைகளை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் பாவங்களை விட்டும் விலகி நம்முடைய பொறுப்புக்கு கீழுள்ளவர்களையும் பாவத்திலிருந்து பாதுகாத்து நல்லோர்களுக்கு நசீபாக்கிய தக்வாவுடைய வாழ்வை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். நாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பவற்றை பார்ப்பதற்கு சக்தி பெற மாட்டோம். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே எது மறைந்திருக்கிறது, இறை நம்பிக்கை இறை விசுவாசம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா, மூமினா முனாஃபிகா அவன் காஃபிரா முஸ்லிமா என்று உள்ளத்தை பார்த்து தீர்ப்பளிக்க முடியாது. உள்ளத்தில் இருப்பவற்றை அறிந்தவன் இறைவன் மாத்திரமே. ஒரு மனிதனுடைய வாழ்வில் தன்னை ஒரு முஸ்லிம் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமலை அல்லாஹு தஆலா அவனுடைய அவயங்கள் மூலமாக வெளிப்படுத்துகின்ற செயல்களிலே வைத்திருக்கிறார். இஸ்லாத்தின் முதல் கடமை ஈமான், அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. அது நம்முடைய இதயத்திலே மறைந்திருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இறை விசுவாசம் இறை நம்பிக்கை ஈமான் என்னும் செல்வம் உள்ளத்திலே மறைந்திருப்பதற்கு அடையாளம் என்ன? அவனுடைய வாழ்வில் வெளிப்படையாக ஈமானுக்கு அடுத்த கடமையாக இறைவன் தொழுகையை தந்திருக்கிறார். எந்த ஒரு அமல்களையும் செய்யாமல் தன்னுடைய உள்ளத்தில் இருப்பவற்றை நம்பிக்கொண்டு தன்னை ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வது அது கேலி கூத்தாக இருக்கிறது. உள்ளத்திலே இருப்பவை உறுதியாக இருந்தால், உண்மையின் உள்ளத்தில் ஈமான் ஆழ பதிந்திருந்தால், அதன் வெளிப்பாடாக அவனுடைய வாழ்வில் இறைவன் விதித்த ஐந்து நேர கடமைகள் தொழுகை அது தேடுதலாக காணப்படும். ஆக இந்த தொழுகையில் நாம் எவ்வளவு பேணுதலாக இருக்கிறோம், எந்த அளவு அக்கறை செலுத்துகிறோம், இதில் ஒரு நேரம் தவறிவிட்டால் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற கவலையின் அளவுதான் என்ன என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொழுகை பற்றி அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும் போது அதிகமான இடங்களில் தொழுகைதான் மனிதனுடைய இஸ்லாத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு அமல் என்பதை திருமறையில் பல வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ஃபைன் தாபு வஅகாமு ஸலா வஆதவு ஸகா ஃஇக்வானுகும் ஃபித்தீன். தொழுகையை நிலைநாட்டுவதுதான் ஒரு மனிதன் தன்னை ஒரு முஸ்லிம் என்று காட்டிக்கொள்ளுகின்ற சரியான அடையாளம் என்பதை திருமறை வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தொழுகை இல்லாமல் ஒரு மனிதன் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு குர்ஆனிய வசனங்கள் நபிமறை போதனைகள் அதிகமாக நமக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கிறது.
கொள்கை, அது பற்றி இறைவன் சொல்லும் போது நாம் எப்பொழுது சொல்ல வேண்டும், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, தொழுகை என்பது நீங்கள் நினைத்த நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமல் அல்ல. எங்களுக்கு நேரம் கிடைச்சிருச்சு, உடனே நாங்கள் நிறைவேற்றுவோம், இப்பொழுது ஓய்வாகிவிட்டோம், உடனே தொழுவோம், இப்ப கொஞ்சம் ராகத்தாக இருக்குது, இப்பொழுது தொழுவோம், நோய் வந்து விட்டது, கொஞ்சம் தொழாமல் விட்டு விடுவோம் என்று நாம் அட்டவணை போட்டு நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு அமல் அல்ல தொழுகை. தொழுகைக்கான அட்டவணையை இறைவன் நமக்கு போட்டு தந்திருக்கிறார். தொழுகை என்பது நீங்கள் உங்களுக்கு வசதியான நேரத்திலே, உங்களுக்கு முடிந்த நேரத்திலே, உங்களுக்கு ஓய்வான நேரத்திலே நிறைவேற்றும் ஒரு கடமை அல்ல. தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் வகுக்கப்பட்ட, இறைவனால் நேரம் வகுக்கப்பட்ட ஒரு மாபெரும் கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அப்ப நினைச்ச நேரம் தொழேலாம், அல்லாஹ் நமக்கு தொழுகைக்கு நேரத்தை அமைத்து தந்திருக்கிறார், அந்த நேரத்தில் தொழ வேண்டும். அல்லாஹ் நமக்கு வகுத்த அந்த நேரத்திலே நாம் தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும். இது மூமின்களுக்கு அடையாளம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு உணர்வூட்டுகிறார். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு இறைவன் வகுத்த நேரம் இருக்கிறது ஐந்து நேர தொழுகைக்காக. இதிலே ஒரு நாளைக்கு முகரையும் அசரையும் மகரிபையும் இஷாவையும் ஒன்றாக சேர்த்து ஒரே நேரத்திலே நிறைவேற்றுபவர்கள் இந்த ஆயத்தை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் மூமின்களுக்கு நேரத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார். உள்ளத்திலே ஈமான் இருப்பதற்கு அடையாளம் அந்த அந்த நேரத்திலே, இறைவன் அழைக்கின்ற நேரத்திலே இந்த கடமைகளை நிறைவேற்றுவதாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளும் அதிகமானவர்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்துக்கான அடையாளமாகிய தொழுகை இல்லாமல் இருப்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை இல்லாதவர்களுடைய விஷயத்திலே, தொழுகை இல்லாதவர்களுடைய விஷயத்திலே என்ன சொன்னார்கள், மன் தரக ஸலாத ஃபகத் கஃபர், மன் தரக ஸலாத முதஅம்மிதன் ஃபகத் கஃபர். வேணுமென்றே மனமுரண்டாக தொழுகையை விடக்கூடியவருடைய வாழ்வில் இஸ்லாம் இருக்காது, அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். அல்லாஹுவுக்கு ஐந்து நேரம் தலை சாய்க்கின்ற பழக்கம் இல்லாதவர், அல்லாஹுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய தலையை சுஜூதிலே கொண்டு போய் வைக்க முடியாதவர், அவருடைய வாழ்வில் இஸ்லாம் இருக்காது, இஸ்லாம் வெளியேறி விடுகிறது, குஃப்ரு வந்து விடுகிறது, ஈமான் அது வெளியேறி விடுகிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தொழுகை என்பது நாம் நினைத்துக் கொண்டிருப்பது போன்று ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, சாதாரணமான ஒரு இபாதத் அல்ல. அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த ஒரு அமல், நல்லவர்களுக்கு கொடுத்த ஒரு அமல், சுவர்க்கவாதிகளுக்கு கொடுத்த ஒரு அமல். இந்த அமல் இல்லாமல் சுவர்க்கம் கூட செல்ல முடியாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹதீஸ்கள் மூலமாக தெரிய வருகிறது. சொன்னார்கள், ஒரு சாதாரண அடிக்கடி நாங்கள் சிறிய பிள்ளைகள் கூட மேடைகளிலும் விழாக்களிலும் பேசுகின்ற ஒரு ஒரு அடிக்கடி கேட்டு பழக்கப்பட்ட ஒரு ஹதீஸு, அஸ்ஸலாத்து மித்தாஹுல் ஜன்னா, தொழுகை சுவர்க்கத்தின் திறவுகோல், இந்த தொழுகை சுவர்க்கத்துடைய சாவி. ஒரு மனிதன் தொழுதுவிட்டு வாழ்க்கையில் தொழுகையில் தேடுதல் உள்ளவனாக அவன் மரணித்து மண்ணறைக்கு சென்றால் சுவர்க்கத்துக்கான சாவியை தன்னோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். அங்கு போனால் சுவர்க்கத்தை திறப்பதற்கு சாவி அவருடைய கையில இருக்கிறது. நமக்கு இருக்கின்ற ஒரு வீடு, நமக்கு சொந்தமான ஒரு கடை கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் நாம் ஒரு வாகனத்தில் ஏறி அந்த கடையை திறப்பதற்காக செல்லுகிறோம், ஆனால் வீட்டில் சாவியை மறந்து வைத்து விட்டு சென்று விட்டோம் என்றால் கடையை திறக்க முடியுமா, வீட்டை திறக்க முடியுமா? சாதாரண வீட்டை, சாதாரண கடையை கூட சிறப்பில்லாமல் திறக்க முடியாதல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்துக்கு திறவுகோலாக ஐந்து நேர தொழுகையை சொல்லி இருக்கிறார்கள். தொழுகை இல்லாமல் இந்த உலகத்தை விட்டும் தெரிந்து சென்றவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? அப்ப சுவர்க்கத்துக்கான சாவியை அவர்கள் கொண்டு செல்லவில்லை. சுவர்க்கம் திறப்படுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுபோல நம்முடைய வாழ்வில் இது போன்ற ஹதீஸ்களை எச்சரிக்கையாக நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை சம்பந்தமாக சொல்லும் போது, மௌதிஉ ஸலாத்தி மினல் தீன் கமௌலிஉ ரஸ்தி மினல் ஜஸத், ஒரு உடலுக்கு எவ்வாறு தலை அவசியப்படுமோ இதுபோல ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவனுக்கு தொழுகை அவசியம் என்பதை உணர்த்தினார்கள். இரண்டு கைகளும் இல்லாதவர்களை பார்த்திருக்கிறோம், அவனால் வாழ முடியும். இரண்டு கால்களும் இல்லை, முடம், அவன் வாழுகிறார். கண்களில் பார்வை இல்லை, அவன் வாழுகிறார். நாவில் பேச்சு இல்லை, ஊமை, அவனும் வாழுகிறார். காது செவிடாக இருக்கிறது, அவனாலும் வாழ முடிகிறது. புத்தி கட்டு போயிருக்கிறான், வைத்தியம் ஏற்பட்டிருக்கிறது, அவனும் உலகத்திலே வாழுகிறார். ஆனால் தலை இல்லாதவனை எங்கும் நாம் கண்டது கிடையாது. வருகின்ற வழியிலே ஒரு ஒரு மனிதன் ஒரு முண்டம் வீழ்ந்து கிடக்கிறது, தலை இல்லை, துண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவருக்கு வைத்தியம் செய்யும் எந்த ஒரு முயற்சியையும் நாம் செய்ய மாட்டோம். தலை இல்லாமல் ஒருவனை கண்டால் அவனை உடனடியாக குளிரோண்டி புதைத்துவிடும் ஏற்பாடுகளை தாம் நான் செய்கிறோம். இது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உடலுக்கு தலை எவ்வாறு அவசியமோ இது போல ஒரு மனிதன் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறானே அவனுக்கு தொழுகை அவசியம். தலை இல்லாமல் மனிதனால் வாழ முடியாதது போல் தொழுகை இல்லாமல் ஒரு மனிதனுக்கு உலகத்திலே முஸ்லிம் என்ற பெயரிலே வாழ முடியாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே நமக்கு உணர்த்துகிறார். இதை வைத்துதான் இது போன்ற ஹதீஸ்களை குர்ஆனுடைய ஆயத்துக்களை இமாம்கள் ஆராய்ச்சி செய்து முடிவாக சொல்லுகிறார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எந்த இமாமாக இருக்கலாம், அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள் தொழுகை சம்பந்தப்பட்ட குர்ஆனுடைய ஹதீஸுடைய முழக்கங்களை ஆராய்ச்சி செய்து முடிவாக சொல்லுகிறார்கள். தொழ மறுப்பவன் அவன் தலை இல்லாதவனை போல் அவனுக்கு உலகத்திலே வாழ அனுமதிக்க முடியாது. அவனை என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்விக்க வேண்டும். நீ தொழுகை ஆக வேண்டும். தொழவில்லை என்றால் அவரை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவரை ஒரு ஜெயிலிலே அடைக்க வேண்டும். ஜெயிலிலே அடைத்து வைத்து தொழுகை இல்லாத யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்ற சுஜூது செய்ய மறுக்கின்ற யாராக இருக்கட்டும், அவரை சிறையிலே அடைத்து அவனுக்கு அடிக்கின்ற அடியிலே ரத்தம் பீரிட்டு பாய வேண்டும். அவன் மௌத்தாகும் வரைக்கும் சிறையிலேயே அவனை அடைத்து வைத்து விட வேண்டும் என்று அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார். ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏனைய இமாம்கள் சொல்லுகிறார்கள், தொழுகை இல்லாதவர்களை ஒரு வாளை எடுத்து கழுத்தை துண்டித்து அவர்களை கொலை செய்து விட வேண்டும். எதற்காக இந்த இஸ்லாமிய தீர்ப்புகளை ஞாபகம் செய்கின்றேன் என்றால், தொழுகை ஒழியத்தில் சாதாரணமாக நாம் நடந்து கொள்கிறோம். தொழுகை தானே, முகரு தானே, அசரு தானே, நேற்று முழுக்கத்தானே தொலை கிடைக்கல என்று தொழுகை விடயமாக நாம் அசட்டை செய்து கொண்டிருக்கிறோம், பொறுபோக்கு செய்து கொண்டிருக்கிறோம், சோம்பல் காட்டிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் தொழுகை வீணாகிக் கொண்டிருக்கிறது, முக்கியத்துவம் குறைந்து கொண்டு போகிறது. சாதாரண அற்ப காரியங்களுக்காகவெல்லாம் குருமதியான தொழுகையை விட்டுவிட்டு நாம் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறோம். இது போன்ற சில தெளிவுகள் நமக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டலாம், ஒரு உணர்வை ஏற்படுத்தலாம், ஒரு பாடத்தை நமக்கு படித்து தரலாம். சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாரிக்கு ஸலா லா யுஆக்கலு மஅஹு, தொழுகையை விட்டவர் இவரோடு உட்கார்ந்து சாப்பிடுவதை கூட தவிர்த்து கொள்ளுங்கள். தொழுகை இல்லாதவர்களை உங்களுடைய சகனுக்கு எடுக்காதீர்கள், உங்களுடைய வீடுகளுக்கு எடுக்காதீர்கள், உங்களுடைய சாப்பாடுகளோடு அவர்களை சேர்த்துக் கொள்ளாதீர்கள். தொழுகை இல்லாதவர்கள் அல்லாஹ்வுக்கு ஐந்து நேரம் சுஜூது செய்ய மறுத்தவர்கள் இவர்களோடு உட்கார்ந்து நீங்கள் பானங்களை அருந்துவதை கூட தவிர்த்து கொள்ளுங்கள், டீ பிளேன்டி கூட தொழுகை இல்லாதவர்களோடு சேர்ந்து குடித்து விடாதீர்கள். தொழுகையை ஈடாக்கியவர்கள், தொழுகையை பாலாக்கியவர்கள், தொழ மறுப்பவர்கள், சுஜூது செய்ய மறுப்பவர்களை நீங்கள் அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்வதை கூட விட்டு விடுங்கள். அப்புறம் எச்சரித்திருக்கிறார் சங்கைக்குரிய அம்மாவுடைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல எச்சரிக்கை வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள். தொழுகையை யார் நிலைநாட்டுகிறாரோ அவர் தீனுல் இஸ்லாத்தையே நிலைநாட்டி விட்டார். யாருடைய வாழ்க்கையில் தொழுகை இருக்கிறதோ அவர் இஸ்லாத்தையே அவர் கட்டி காப்பவர் போன்றார். ஒமன் தரக்கத்தலா ஃபகத் ஹதமத் தீன், யாருடைய வாழ்வில் தொழுகை இல்லையோ, தொழும் வழக்கம் இல்லையோ, அவர் தீனை உடைத்து எரிந்து கொண்டிருக்கிறார். அவரால்தான் தீனுக்கு ஆபத்து. நாம் இன்று யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் காதிர்களையும் தீனுக்கு ஆபத்து என்று சொல்லுகிறோமே இல்லை, இன்னொரு விடயத்தை செலவாக உரையை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை இல்லாமல் இருக்கிறார்களே இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இஸ்லாத்தை உடைத்து நொறுக்குகிறார்கள். யூதர்களை கிறிஸ்தவர்களை நாம் தூர நாடுகளில் இருப்பதாக நாம் நோக்கிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை உடைத்து நொறுக்குபவர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம், இல்லை, நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். தொழுகை இல்லாதவர்கள் இவரால எந்த பிரச்சனையும் இல்லை, இவரால எந்த கரைச்சலும் இல்லை, அவரது பாட்டில் அவர் வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய பாட்டிலே அவர் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார், ஒரு கரைச்சல் இல்லை என்று நாம் சொன்னாலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, தொழுகை இல்லாதவர்களால் இஸ்லாத்துக்கு ஆபத்து, தீனுக்கு ஆபத்து. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர் உடைத்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கம் சரிந்து கொண்டிருக்கிறதா, இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறதா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அழிந்து கொண்டிருக்கிறதா? தொழுகை இல்லாதவன் இதில் பெரும் பங்கு வகிக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய சிந்தனைக்கு அவசரமாக இந்த ஹதீஸ்களை ஒரு படிப்பினையாக, ஒரு பாடமாக, ஒரு திருந்துவதற்கு ஒரு வழியாக, தொழுகையில் பேணுதலை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இது போன்ற ஹதீஸ்களை நம்முடைய வாழ்வில் நாம் அவசரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழுகை இல்லாதவர்கள் தகப்பனாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்கள் இஸ்லாத்தை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டடத்தை மகன் இடித்துக் கொண்டிருக்கிறார் என்று தகப்பனுக்கு கேள்விப்பட்டால் சும்மா இருப்பாரா? செலவழித்து கட்டிய கட்டடம், பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து கட்டிய கட்டடத்தை மகன் இடித்துக் கொண்டிருக்கிறாராம், அந்த தகப்பன் சும்மா இருக்க மாட்டார், அவரை தடுப்பார். தன்னுடைய கட்டடம் இடிபட்டு கொண்டிருக்கிறது என்றால் அங்கே உள்ளத்திலே வலி ஏற்படுகிறது. நான் செலவழித்து கட்டின கட்டடத்தை எனது மகன் இடிக்கிறானே, நொறுக்குகிறானே, அளவாண்டு கொண்டு ஆயிரங்கள் கொண்டு என்னுடைய வீட்டை கடையை நொறுக்கிக் கொண்டிருக்கிறானே என்ற செய்தி தகப்பனுக்கு கேள்விப்பட்டால் சும்மரிப்பாரா? எந்த நடவடிக்கையை எடுத்தால் அதை தடுக்க முடியுமோ எந்த நடவடிக்கையையும் எடுக்க அவர் பின்வாங்க மாட்டார். தன்னுடைய கட்டடம் உடைகிறது என்றால் இவ்வளவு கவலையாக இருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை இல்லாதவன் அல்லாஹ்வுடைய கட்டடத்தை, இஸ்லாம் எனும் கட்டடத்தை உடைத்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறார். இஸ்லாம் அவனால பின்வாங்குது, இஸ்லாத்தின் வளர்ச்சி குறையுது தொழுகை இல்லாதவர்கள் காரணமாக. சமீக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லதியாக, ஆகவே மிகப்பெரும் ஒரு வணக்கம் தொழுகை. இதில் பொதுபோக்கு செய்துவிடக் கூடாது. ஜுமாவுடைய நாளில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், ஒவ்வொரு வாசலிலேயும் மலக்குமார்கள் ஜுமாவுடைய தினத்திலே ஒவ்வொரு வாசலிலும் இருந்து ஜும்மாத்துல வருபவர்களுடைய பெயர்களை பதிவு செய்கிறார்கள். இன்னார்ந்த மகன் இன்னார் தொழுகைக்கு வந்தார், இன்னாருடைய மகன் இன்னார் ஜும்மாவுக்கு வந்தார் என்று மலக்குமார்கள் வெள்ளிக்கிழமை நாளையிலே தங்களுடைய தொலை வரக்கூடியவர்களுடைய பெயர்களை பதிவு செய்கிறார். எதுவரைக்கும் பதிவு செய்வாங்க? இமாம் மின்பருக்கு ஏறும் வரைக்கும் அவர்கள் ஜும்மாவுக்கு வந்தவர்களுடைய பட்டியலை எழுதுகிறார். இமாம் மின்பரில் ஏறிவிட்டால் மலக்குகள் வாரவங்கிற பெயர்களை பதிவு செய்வதை முடித்து விட்டு ஃபைல்களை மூடிவிட்டு அவர்களும் ஜும்மாவுடைய பிரசங்கத்துக்கு காது தாழ்த்துகிறார்கள். இமாம் மின்பரில் ஏறிய பின்னால் யார் வந்தாலும் அது மினிஸ்டர் வரட்டும், ஜனாதிபதி வரட்டும், பெரும் பட்டதாரிகள் வரட்டும், கோடீஸ்வரன் வரட்டும், அதிகாரிகள் வரட்டும், உலமாக்கள் வரட்டும், ஹாஜிகள் வரட்டும், இமாம் மிம்பரிலே ஏறிவிட்டால் அதற்கு பின்னால் வருபவர்களுடைய பெயர் ஜும்மாவுக்கு வந்தவர்களுடைய பட்டியலிலே பதியப்பட மாட்டார். எத்தனை ஜும்மாக்களை இப்படி பாலாக்கி இருப்போம். கிழமைக்கு ஒருக்கா கிடைக்கிற ஜும்மாவுடைய நாள், கிழமைக்கு ஒருக்கா, ஒரு நாளைக்கு ஏழு தடவை அல்ல, ஏழு நாளைக்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய ஜும்மாவுக்கு கூட உரிய நேரத்திலே இமாம் மிம்பருக்கு ஏற முன்னாலே வந்து சேருவதில் நாம் எவ்வளவு தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு இதிலே நாம் பொதுவோக்காக இருக்கிறோம், அசட்டை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவில் மலக்குகள் எழுதப்பட்டவர்களுடைய பெயர்களை வாசித்தால், இங்கு 300 பேர் இருந்தால் ஒரு 50 பேருடைய பெயர்களை தான் போய் வாசிப்பார்கள். மற்றவர்களுடைய பெயர் அங்கே பதியப்படவில்லை. பெயர் பதியப்படலன்னா அவன் சும்மாவுக்கு வரல. அல்லாஹ்வுடைய போன்ற தவறுகள் நம்முடைய வாழ்வில் தொடரக்கூடாது. ஏதோ தெரியாம நடந்துருச்சு, தெரியாம செய்து வந்தோம், இவ்வளவு பாரதூரம் தெரியாது என்பது அது வேறு செய்தி. ஆனால் இது தொடரக்கூடாது. இன்றோடு இந்த தவறுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், பள்ளி வாசல் திறக்கப்பட்டு ஒரு வருட பூர்த்தி விழாவை கொண்டாடக்கூடிய நாங்கள் பள்ளி வாசல் தொழுகை மூலமாக, தொழுகை ஆளிகள் மூலமாக இது செல்லிப்பாக்கப்பட வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த மகல்லாவிலே எத்தனை பேர்கள் தொழாமல் இருக்கிறார்கள், அவர்களை சந்தித்தோமா? தொழ வராதவர்களை சந்தித்து அதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம்? யாரும் தொழுகை இல்லாதவர்கள் இங்கு இருக்கக்கூடாது. ஹதீஸ்களிலே இருக்கிறது, ஒரு மனிதருடைய வாழ்வில் தொழுகை இல்லாமல் ஒரு ஆள் தொழாமல் இருக்கிறது, அவருக்கு இறங்குகின்ற முசீபத்து அவருடைய வலதுபுறமாக 40 வீடுகள் பாதிக்கப்படுகிறது. அவருடைய இடது பக்கமாக 40 வீடுகள், முன்பக்கமாக 40 வீடுகள், பின்பக்கமாக 40 வீடுகள், ஒருவர் தொழாத, ஒருவருடைய வாழ்வில் தொழுகை இல்லை என்பதற்காக 4 புறமும் 40 வீடுகள் அங்கே பாதிப்புக்கு உள்ளாகிறது என்றால் சங்கைக்குரிய அல்லாஹ்வுக்கு என்ன, நம்முடைய நிலைமை என்னவென்று சொல்லுவது? வீட்டுக்குள்ளேயே தொழாதவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலைமை தொடரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்திலே, வருத்தத்திலே, உயிர் பிரிகின்ற நேரத்திலே ஒரு விடயத்தை பேசினால் அது சாதாரண விடயத்தை பேச மாட்டார். கஷ்டமான நேரம், நோய் உள்ள நேரம், பிரச்சனை உள்ள நேரம் ஒரு செய்தியை பேசினா அது மிக முக்கியமான விடயமாகத்தான் இருக்கும். பக்கத்திலே இருந்த பாத்திரத்தில் கையை விட்டு தண்ணீரை தொட்டு தன்னுடைய முகத்திலே தடவிக்கொண்டு என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அஸ்ஸலா அஸ்ஸலா. தொழுக விஷயத்துல கவனமாக இருந்தோ, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான செய்தி இல்ல தொழுக, அது மிக முக்கியமான ஒரு பயங்கரமான செய்தி. அதை நிறைவேற்றியவர்களுக்கு கண்ணியம் இருப்பது போல் யாரெல்லாம் தொழுகையை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு கடும் தண்டனையும் இருக்கிறது. அதனால் தான் அந்த நேரத்திலே அதை சொல்ல அவருக்கு மறக்கவில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுக பின்னால் பள்ளியிலே இருந்த சஹாபாக்களை ஒன்று கூட்டி என்ன கேட்பார்கள்? இன்று யாரும் கனவு கண்டீர்களா? யாரும் கனவு கண்டிருந்தால் அந்த கனவை கேட்பார்கள், அதுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். ஒரு நாள் சொல்லுகிறார்கள், யாராவது கனவு கண்டீர்களா? சஹாபாக்கள் யாரும் ஒன்றும் பேசல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு நான் ஒரு கனவு கண்டேன். நரகத்திலே ஒரு மனிதனை ஒரு மலக்கு என்ன செய்கிறார், ஒரு பெரும் பாறாம் கல்லை எடுத்துக் கொண்டு போய் அவருடைய தலையிலே அடிக்கிறார். அந்த கல் அவருடைய தலையில் விழுந்ததோடு அந்த தலை சுக்கு நூறாகி விடுகிறது. சுக்கு நூறாகி விடுகிறது, கண்ணு உருண்டு ஓடி போய் விடுகிறது. இந்த மலக்கு போகிறார் அந்த கல்லை சுமந்து வருவதற்காக. அந்த கல்லை மறுபடியும் எடுத்து வருவதற்கு இடையில் இவனுடைய தலை சரியாகி விடுகிறது. மீண்டும் அந்த கல்லை எடுத்து அந்த மனிதனுடைய தலையினை ஓங்கி அடிக்கிறார். தலை மீண்டும் சுக்குணராகிறது, கண்ணு உருண்டு போய்விடுகிறது. அந்த கல்லை எடுத்து வரும் வரையில் மீண்டும் தலை பழைய நிலைமைக்கு வந்து விடுகிறது. இவ்வாறு அந்த மனிதன் தண்டிக்கப்பட்டார். அது யாராக இருக்கிறார்? நாம் நினைக்கின்ற யாராகவும் இருக்கிறார், தொழுகை இல்லாதவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்டார்கள், ஏன் இந்த மனிதனுக்கு இவ்வாறு தண்டனை கொடுக்கப்படுகிறது? சொல்லப்பட்டது, இவர் தாரிக்குஸ்ஸலா, இவர் தொழாதவரு, தொழுகையில பேருதல் இல்லாதவரு. சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாங்கெல்லாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு காரியம் அல்லாஹ்விடத்திலே இது பெரும் குற்றத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. தொழுகை விடயத்தில் நோன்பு விடயத்தை பாருங்க, நோன்பு காலம் வந்துட்டா ஒரு ஆளுக்கு நோன்பு குடிக்கல சுகம் இல்லை என்று சொன்னா, இஸ்லாம் அவருக்கு அனுமதித்து இருக்கிறது இன்றைக்கு நோன்பை விட்டுட்டு நீங்க ரமலானுக்கு பின்னால இந்த நோன்பை கலா செய்து கொள்ளுங்க. ஹஜ்ஜிக்குரிய காலம் வந்துருச்சு, கடமையாக இருக்குது, ஆனா இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போக முடியாது, நோய் அல்லது வேறு பிரச்சனைகள் அல்லது போக முடியாத தகுந்த காரணங்கள் இருந்தால் சரி அடுத்த வருஷம் ஹஜ்ஜை செய்யுங்கள். எந்த ஒரு அமலையும் அதை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நோய் நொந்தலங்கள் வந்துவிட்டால் அதை அடுத்த தடவை செய்யுங்கள் என்ற அனுமதியை இஸ்லாம் தந்திருக்கிறது. ஆனால் தொழுகை விடயத்தில் யோசித்து பாருங்கள், இப்பொழுது அசரை எங்களுக்கு தொழ முடியாது, கடும் வருத்தமாக இருக்குது என்று சொன்னா அதை மகரிபோட மகரிபுக்கு பின்னால நாளைக்கு இல்லாட்டி சுகமாகின பிறகு தொழுங்க என்று சொல்லலை. இஸ்லாம் அந்தந்த நேரத்திலே தொழுகையை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதை நேரம் திரும்பி தொழுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரம், அவர்களுடைய இறுதி நாட்கள், கடைசிய ஓரிரு நாள் இருக்கிறது வபாத்தாகிறதுக்காக, அந்த நேரத்திலும் கூட உதவு செய்கிறார்கள், எழுந்து பள்ளிக்கு செல்லுகிறார்கள், மயங்கி விழுந்து விடுகிறார்கள், மயக்கம் வருகின்ற அளவுக்கு நோய். ஆனால் பள்ளிக்கு செல்லுவதை விடவில்லை, ஒரு தடவை மயங்கி விட்டார்கள், மீண்டும் மயக்கம் தெரிய மீண்டும் உதவு செய்கிறார்கள், எழுந்து பள்ளிவாசலுக்கு நடக்கிறார்கள், மீண்டும் மயங்குகிறார்கள், மீண்டும் மயக்கம் தெரிய மூன்றாம் முறையும் உதவு செய்துவிட்டு பள்ளி வாசலை நோக்கி நடை போடுகிறார்கள். ஆனால் அங்கும் மயங்கி விட்டார்கள் என்றால் பள்ளி வாசலுக்கு செல்லுவது, தொழுகையை நிறைவேற்றுவது ஒரு நோயோடு இருக்கும் போது கூட, கடைசி படுக்கையில் இருப்பவர்கள் கூட தொழுகையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு நோய்க்காகவும் தொழுகையை நேரம் திண்டி தொழுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. எந்த ஒரு நோய்க்காக நேரம் திண்டி சலாத் செய்யறதுக்கு அனுமதிக்கலை. கடுமையான நோயாளி, கடுமையான நோயாளி, நோய் இப்பொழுது அசருடைய நேரத்திலே கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றால், அல்லது மகரிபுடைய நேரத்திலே கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றால், இசாவுடைய நேரத்திலே இசாவை சொல்ல முடியுமா, இயலாமல் போய்விடுமா, வருத்தம் கூடிவிடுமா என்ற அச்சம் இருக்கும் நோயாளிக்கு கூட இசாவை மகரிபோடு உட்படுத்தி தொழுது கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்றால், தொழுக அந்தந்த நேரத்தில் அது தொழுகிறது எவ்வளவு அவசியம். தண்ணீரை சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய பயங்கரமான வியாதியா, ஆனா இப்ப உங்களுக்கு நாளைக்கு சொல்லலாம், அல்லது எப்பயாவது தண்ணிய தொடுவதற்கு ஒரு முடியுமான நேரம் வந்தால் சொல்லலாம் என்று கூட இவருக்கு அனுமதி கொடுக்கல. தண்ணீரை தொட முடியாதா, கடும் காய்ச்சலாக இருக்கிறதா, தண்ணீர் தொட முடியாத நோயாளியாக இருக்கிறீர்களா, இப்பொழுது கூட நீங்கள் தயமம் செய்து அந்தந்த நேரத்திலே தொழுகையை நிறைவேற்றி ஆக மாட்டேன். உங்களால் நின்று கொண்டு வர முடியாதா, நீங்க நாளைக்கு சொல்லலாம், அல்லது மருந்தெடுத்து லேட்டாகின பிறகு சொல்லலாம் என்று இஸ்லாம் சொல்லல. நின்று கொண்டு சொல்ல முடியாதா, நீங்கள் அந்தந்த நேரத்திலே உட்கார்ந்து கொண்டு தொழுகை ஆக வேண்டும். உட்கார்ந்து கொண்டு உங்களால் சொல்ல முடியாதா, படுத்த படுக்கையில் இருக்கின்ற நோயாளியா அவரும் தொழுகை ஆக வேண்டும். படுத்த வடுக்கையில் இருக்கிறார், கைகால் அசையவில்லை, கண்கள் மட்டும் வேலை செய்து கண் இமைகளை கொண்டு அவர்கள் தொழுகை ஆக வேண்டும். கண்களையும் திறக்க முடியாது, கண்கள் மூடப்பட்ட நிலையில் இருக்குது. இந்த நேரத்தில் இவர் தன்னுடைய உள்ளம் வேலை செய்கிறதா, புத்தி வேலை செய்கிறதா, இதய துடிப்பு இருக்கிறதா, சிந்தனை சக்தி இருக்கிறதா, தெளிவு இருக்கிறதா, படுத்த படுக்கையிலே இருக்கிறார், மரண படுக்கையில் இருக்கிறார், ஆனால் இவருக்கு புத்தி இருந்தால், சிந்தனை வேலை செய்தால், இவரும் தன்னுடைய உள்ளத்தாலே அந்த தொழுகையை அவர் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற அளவுக்கு தொழுகை விடயத்தில் இஸ்லாம் பிறகு தொழலாம் என்ற அனுமதியை கொடுக்கவில்லை. நோம்ப போல, தக்காத்த போல, அஜ்ஜ போல, ஏனைய அமல போல, இன்றைக்கு ஏதாட்டி நாளைக்கு என்ற அனுமதியை இஸ்லாம் கொடுக்கவில்லை. அந்தந்த நேரத்தில் அவரவர்கள் தன்னுடைய கடமையை நிறைவேற்றியே ஆக வேண்டும். எவ்வாறு ஏனுமோ அவ்வாறு செய்ய வேண்டும். யுத்தத்தில் யுத்தம் எதுக்காக செய்கிறோம், இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக செய்யப்படுகின்ற யுத்தங்கள் இந்த நேரம், இது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் செய்து செய்யப்படுகின்ற யுத்தம். காதிர்கள் வாள்களையும் ஆயுதங்களையும் தூக்கி கொண்டு வருவார்கள், காதிர்களினால் ஆபத்து இருக்கிறது, இந்த நேரத்திலும் தொழ வேண்டுமா? ஆம், இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. யுத்த காலத்திலே எவ்வாறு சொல்ல வேண்டும், யுத்த காலத்திலே எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. நின்ற நிலையில் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. யுத்த காலத்திலே எவ்வாறு சொல்ல வேண்டும், யுத்த காலத்திலே எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. நின்ற நிலையில் சுஜூது செய்ய முடியாது, ருக்கு செய்ய முடியாது, காதிர்கள் வந்து வெட்டி வீழ்த்தி விடுவார்கள், நமக்கு தோல்வி ஏற்பட்டுவிடும், உயிர் ஆபத்து என்றால் நீங்கள் நின்று கொண்டே யுத்தம் செய்து கொண்டே உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற காதிரை வெட்டி கொண்டே நீங்கள் சுஜூது ருக்கு உங்களால் ஏந்த அளவு செய்யுங்க. அசருடைய நேரத்தில் அசர தொழணும் யுத்தத்துல, மகரிபுடைய நேரத்தில் மகரிப தொழணும், இசாவுடைய நேரத்தில் இசாவ தொழணும். யுத்தம் செய்து கொண்டே முன்னால் வருகின்ற காதல்களை வெட்டிக்கொண்டே தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டளையை இஸ்லாம் நமக்கு பிறப்பித்துள்ளது. செம்மைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், பிள்ளைகளுக்கு கூட இஸ்லாம் என்ன சொல்லுது, 7 வயசு ஆகிட்டா உங்களோட பிள்ளைகளை தொழச் சொல்லி சொல்லுங்கள், தொழுகையை கொண்டு ஏவுங்கள். ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளை உடையத்திலே இவர்களுடைய எதிர்காலம் சீராக சிறப்பாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவிகள் நாங்கள் இல்லாவிட்டாலும் இவங்களுக்கு கிடைக்கணும், இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு வந்து சேரணும் என்ற அக்கறை உள்ள பெற்றோர்கள் பிள்ளையின் 7 வயதை அடையும் போது அவர்களுக்கு தொழுகையை கொண்டு ஏறி அவர்களை தொழ வைப்பது பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது. தகப்பனுடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லை என்றால் பிள்ளையை எவ்வாறு அவர் தொழ சொல்ல போறார்? அந்த தொழுகையை அவர்கள் விட்டதற்காக 10 வயதை அடைந்தும் அவர்கள் உங்களுடைய வீட்டிலே உள்ள சின்ன பிள்ளைகள் 10 வயசு ஆகியும் தொழுகையை விட்டுக் கொண்டே வராங்க, தொழுகிற பழக்கம் அவங்கள்ட்ட இல்லை என்று சொன்னா அவர்களை அடித்து பரம்பை எடுத்து அவர்களை அடித்து தட்டி கண்டித்து அவர்களை தொழ வைப்பது பெற்றோரின் கடமை என்பதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். நான்கு சொல்லப்பட்டால் ஊரிலே இருக்கின்ற எத்தனையோ ஆண்கள் வீடுகளிலே இருக்கிறார்கள், ஆனால் வெறும் வாசினும் ஹஜரத்தும் இன்னும் ஓரிரு வயசாளிகளும் இங்கே தொழுகைகள் பள்ளிவாசல்களிலே நிறைவேற்றப்படும் ஒரு கவலையான காட்சி நம்முடைய பகுதியில் இருக்கத்தான் செய்கிறது. வீட்டிலே ஆண்கள் இருக்கிறார்கள், யுத்தத்திலே அல்ல, யுத்தத்தில் இருக்கும் ஆண்களும் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய முறையை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. யுத்தத்தில் அல்ல, வீட்டிலே இருக்கின்ற ஆண்கள் அதான் சொல்லப்படுகிறது. வெறுப்பாக இருக்கிறது தொழுகை, பள்ளிக்கு வருவதில் வெறுப்பு காணப்படுகிறது, இமாம் ஜமாத்திலே வெறுப்பு காணப்படுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், கண் பார்வையற்ற ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கண் பார்வை இல்லை, தனிய பள்ளிக்கு வந்து என்னால சேரவும் முடியாது, ஆனா வீட்டுல என்ன பள்ளிக்கு அழைச்சிட்டு வாரதுக்கு யாரும் துணைக்கும் யாருமே இல்லை, யார சொல்லலாம், நான் 5 நேரம் இமாம் ஜமாத்தோடு பள்ளிக்கு வந்து சொல்ல வேண்டுமா என்று கேட்ட போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை கூட்டிட்டு வாரதுக்கும் ஆள் இல்ல, தனிய வந்து சேரவும் உங்களுக்கு கண் பார்வை இல்லை, நியாயமான காரணம் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அந்த கண் பார்வையற்ற சஹாபிக்கு சொன்னார்கள். அந்த சஹாபி கொஞ்ச நேரம் சில நடைகளை எடுத்து வைக்கிறார். திடீரென ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைக்கிறார்கள், இங்க வாங்க. அந்த சஹாபி வருகிறார், என்ன யா ரசூலல்லாஹ், இல்ல நீங்கள் வீட்டிலே இருக்கும் போது பள்ளிக்கு வாங்க, வெற்றி பெற வாங்க, தொழுகைக்கு வாங்க என்று முஹாத்தின் அழைக்கின்ற சத்தம் உங்களோட காதல விழுகுதா, காதுல விழுகுதா, பாங்கு சத்தம் உங்களோட வீட்டுக்கு கேட்குதா? ஆமியார சொல்லலாம், பாங்கு சத்தம் கேட்குது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பாங்கு சத்தம் உங்களுடைய வீடு வரை வந்து சேர்ந்தால் நீங்கள் வீட்டிலே தொழ அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். கண் பார்வை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வீட்டிலிருந்து பள்ளி வரைக்கும் ஒரு கயிற்றை கட்டுங்கள், அந்த கயிற்றை பிடிச்சு பிடிச்சு இமாம் ஜமாத்துக்கு வந்து சேருங்கள், வீட்டிலே தொழ அனுமதிக்க மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் பார்வையற்ற அந்த சஹாபிக்கு சொன்னார்கள் என்றால், நாம் எல்லாம் பள்ளி வாசலில் அதான் சொல்லப்பட்டு வெறும் 4-5 பேர்கள் பள்ளி வாசலிலே இமாம் ஜமாத்தோடு சொல்கிறார்களே, வீட்டில் இருப்பவர்களுக்கு என்ன கண் பார்வை இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லது வீட்டிலே இஸ்லாமிய ஜிஹாதிலே இருக்கிறார்களா, பள்ளி வாசலுக்கு வர முடியாமல்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏதோ வாழ்வில் தெரியாதனமாக சில பாவங்கள் தவறுகள் நடந்து வந்திருக்கிறது, ஆனால் இந்த தவறுகள் தொடரக்கூடாது. பள்ளி வாசல்களை கட்டுவது கட்டித்தனம் அல்ல, எந்த அளவுக்கு என்றால், எப்படிப்பட்ட பெரும் தியாகம் செய்யக்கூடிய மனிதனாக இருந்தாலும் தொழுகை இல்லை என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமைகிறது அவருடைய வாழ்க்கை. மறுவுலகத்தின் முடிவு அது கேள்விக்குறியாகத்தான் அமைகிறது. 50 லட்சம் அல்ல, 50 கோடிகள் செலவழித்து ஒரு பள்ளிவாசலை அமைத்திருக்கலாம், ஆனால் அவருடைய வாழ்க்கை தொழுகை இல்லை என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான், சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நிலையாகும். ஆகவே நாம் தொழுகை விடயத்தில் மட்டும் பொறுப்போக்காக இருந்துவிடக்கூடாது. பள்ளிவாசல்களை அமைப்பது கெட்டித்தனம் அல்ல, தொழுகையாளிகளை கொண்டு நிறைப்பதுதான் அதன் கெட்டித்தனம். பள்ளி வாசல்கள் வகுப்பு செய்யப்பட்டால் அந்த பள்ளி வாசல்களிலே 5 நேரமும் பாங்கு சொல்லப்பட்டே ஆக வேண்டும். ஒரு நேரம் சரி பாங்கு சொல்லப்படவில்லை, ஊர் மக்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகள். 5 நேரம் இமாஞ்சமாத்து பள்ளி வாசலில் நடந்தே ஆக வேண்டும். ஒரு நேரம் சரி இமாஞ்சமாத்து நடக்கல, முழு ஊர்வாசிகளும் குற்றவாளிகள். அவ்வளவு பெரிய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. பள்ளி வாசல்கள் நம்முடைய பகுதியில் வந்து சேர்ந்து விட்டார். ஆகவே பள்ளி வாசல்கள் செழிப்பாக வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஷைத்தானை பார்த்திருப்பீர்கள், ஷைத்தானுடைய நிலைமையை அறிந்திருப்பீர்கள். இப்லீஸ் அவன் சாதாரணமானவன் அல்ல. மலக்கு மார்களுக்கு 20,000 வருஷங்கள் மலக்கு மார்களுக்கு உபதேசம் செய்தவன். 1-2 வருஷம் இல்ல, நம்ம இன்றைக்கு 10 வருஷம் சேவை செய்தவர்கள் இருக்கிறோம், 25 வருஷம் சேவை, 30 வருஷம் சேவை என்று பெருமையாக பேசுகிறோம். ஆனால் இப்லீஸ் என்பவன் சாதாரண வருஷங்கள் அல்ல, 100 வருஷங்கள் அல்ல, 1000 வருஷங்கள் அல்ல, 10,000 வருஷங்கள் அல்ல, 20,000 வருடங்கள் மலக்குமார்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவன். அவ்வளவு பெரிய அந்தஸ்தில இருந்த அந்த இப்லீஸ் ஏன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகினான் தெரியுமா? இப்லீஸுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்க காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் இந்த ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள். ஆதம், இந்த ஆதமை நான் படைத்திருக்கிறேன், இந்த ஆதமுக்கு நீங்கள் சுஜூத் செய்யுங்கள் என்று சொன்னபோது சஜதல் மலாஇக்கத்து குல்லுஹும் அஜ்மாஊன், எல்லா மலக்குமார்களும் இப்லீசுடைய எல்லா மாணவர்களும் சுஜூதிலே சென்று விட்டார்கள். ஆனால் இல்லா இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜதா செய்ய மறுத்து விட்டார். அல்லாஹ் தஆலா கேட்டான், இப்லீஸ் நான் சுஜூத் செய் என்று நீ சொன்னா நீ ஏன் சுஜூத் செய்ய மறுத்தாய்? எது உன்னை தடுத்தனே? அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லல. ஒன்றை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்லீஸுக்கு அல்லாஹ் சொன்னான், ஆதமுக்கு சுஜூத் செய். அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்ய சொல்லல, ஆதமுக்கு சுஜூத் செய். இப்லீஸுடைய கருத்து என்ன தெரியுமா? அல்லாஹ்வே, நீ உனக்கு சுஜூத் செய்ய சொல்லி இருந்தா நான் செய்திருப்பேன், உன்னை நான் சுஜூத் செய்ய மறுக்கலையே. இவ்வளவு காலமாக நீ சொல்லுவதற்கு அங்கால் நான் போகவில்லை, உன்னுடைய நீ கீழிய கோட்டை நான் தாண்டவில்லை, நான் சுஜூத் செய்ய 7 ஆண்டு சொன்னேன். யாருக்கு தெரியுமா? ஆதமுக்கு தான். ஆதமுக்கு சுஜூத் செய்யலாம். ஏண்டா, நீ என்னை நெருப்பினால் படைத்திருக்கிறாய், ஆதமை மண்ணினால் படைத்திருக்கிறாய், மண் சிறந்ததா நெருப்பு சிறந்ததா? நெருப்பு தான் சிறந்தது என்று சைத்தானே முடிவு பண்ணுகிறார். அந்த பெருமை, என்னை நெருப்பினால் படைத்தவன், இந்த நெருப்பு மண்ணுக்கு சஜதா செய்யாது, அது பொருத்தமற்ற காரியம் என்று சைத்தான் மறுத்துவிட்டார். இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்லீஸ் என்பவன் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்ய மறுக்கவே இல்லை, ஆதமுக்கு தான் சுஜூத் செய்ய முடியாது என்று சொன்னான். ஆனால் சொல்லாதவர்கள், பாங்கு சத்தம் கேட்டும் பள்ளிக்கு வராதவர்கள், சுஜூத் செய்யாமல் இருப்பவர்கள், தங்களை முஸ்லீம்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஆதமுக்கா சுஜூத் செய்ய ஏலான்றாங்க? இல்லை, படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் சஜதா செய்ய மாட்டோம். எங்களுக்கு அதை விட முக்கியமான வேலை பள்ளிக்கு போறதை விடவும், இமான் ஜமாத்தோடு சொல்லுவதை விடவும், அல்லாஹ்வுக்கு முன்னால தலையை சாய்க்கிறதை விடவும் எங்களுக்கு முக்கியமான வேலை வெளியில இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி பார்க்கும் போது இது இப்லீஸை விடவும் துணிந்து செய்கின்ற ஒரு பெரும் பாவமான காரணம். இப்லீஸ் கூட செய்ய துணியாத ஒரு தவறை தொழுகை இல்லாதவர்கள் துணிந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்லீஸ் விபச்சாரம் செய்யல, விபச்சாரம் செஞ்சதுக்காக அல்லாஹ் இப்லீஸை தூக்கி எறியல. விபச்சாரத்தை விடவும் பெரும் பாவம் சுஜூதை மறுக்கின்ற பாவம், விபச்சாரத்தை விடவும் பெருசு. இப்லீஸ் களவெடுக்கல, களவெடுக்காததுக்காக அல்லாஹ்வுடைய ஒரு கோபிக்கல. இப்லீஸ் சுஜூது செய்ய மறுத்தான், அதனால் தான் அல்லாஹ்வுடைய கோபம் வந்தது. ஆகவே களவெடுப்பதை விடவும் பெரும் பாவம் தொழுகையை விடுவதை. இப்லீஸ் கொலை செய்யல, கொலை செய்யல, ஆனால் கொலையை விடவும் பெரும் பாவம் தொழுகை இல்லாமல் இருப்பதே. இது ஒரு சாதாரணமா நடிச்சுட்டீங்களோ, தொழாதவர்கள் கூட ஊரிலே சேர்ந்து ஒரு தொழுகின்ற ஒரு விபச்சாரிக்கு நடவடிக்கை எடுக்க பார்ப்பார்கள். விடக்கூடாது, விபச்சாரம் செய்திருக்கிறார், அத்தடிக்க வேண்டும் என்று தொழாதவர்களும் சேர்ந்து பேசுவார்கள். கேலி கூத்தாக இருக்கிறது. விபச்சாரம் செய்தவன் உன்னை விட ஒரு சிறிய பாவத்தை தான் செய்திருக்கிறார். விபச்சாரம் பெரும்பாவம் தான், ஆனால் தொழுகையை விடுவது அதை விட பெரும்பாவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு ஒரு பெரும் பாவத்தை ஷைத்தான் நமக்கு இது ஒரு பாவம் என்று கூட காட்டாம நம்மட வாழ்க்கையில தொழுக விஷயத்துல அசத்தை செய்வித்துக் கொண்டிருக்கிறார். விழிப்பு அடைய வேண்டும், கண் விழிக்க வேண்டும். இப்படியே நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாது, விடுபட்ட அமல்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும், பள்ளி வாசலை செழிப்பாக்க வேண்டும். இப்படியே கூட செய்ய துணியாத ஒரு காரியத்தை நாம் செய்ய துணிந்து விடவே கூடாது. அவசரமான தௌபா செய்ய வேண்டும், பள்ளி வாசல்களுக்கு விரைந்து வர வேண்டும். அல்லாஹுடைய உண்மையான அடிமைகளாக நாம் மாற வேண்டும். வெறும் பெயரை வைத்துக் கொண்டதற்காக அல்லாஹுடைய பார்வையில் முஸ்லீமாக ஆகிவிட முடியாது. பேங்க்ல முஸ்லீம் என்ற பெயர் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல முஸ்லீம் என்ற பெயர் பதிந்திருக்கலாம், வேறு எல்லா ஸ்தாபனங்களையும் முஸ்லீம் என்கின்ற பெயர் பரிந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே, மலக்குமார்களிடத்திலே, கியாமத்திலே நல்லவர்களுடைய பார்வையில் முஸ்லீம்களாக நாம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அவசரமாக விடுபட்டிருக்கும் இந்த தொழுகை அவசரமாக வர வேண்டியிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை இல்லாதவர்கள் கியாமத்துடைய நாளையிலே அவர்களை அல்லாஹ் எழுப்பாட்டுகின்ற நேரம் யாரோடு இருப்பார்கள் தெரியுமா? யாரோடு இருப்பாங்க தெரியுமா? தொழாதவங்க தொழாதவர்கள் ஃபிரௌனோடு கியாமத்திலே எழுப்பாட்டப்படுவார்கள். தொழாதவர்கள் ஹாமானோடு, கொடிய காஃபிர் ஹாமான், அவனோடு கியாமத்திலே இருப்பார்கள். உபை இப்னு கலப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வந்தவன் உபை இப்னு கலப். தொழுகை இல்லாதவர்களை அல்லாஹ் தஆலா இது போன்ற கொடிய கொலைகாரர்களோடு அல்லாஹ் எழுப்புவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒருவர் பள்ளிக்கே வந்திருக்க மாட்டார், தனக்கு ஒரு குழந்தை கிடைச்சி பள்ளி ஹசரத்தை சந்தித்து இந்த குழந்தைக்கு ஒரு அழகான பெயரை தாருங்கள் என்று சொன்னால், சும்மா உதாரணத்துக்கு ஹசரத் சொல்லுகிறார், திராவுடன் வைங்களே, இவருக்கு எவ்வளவு கோபம் வரும். ஆனா இவர் பள்ளிக்கே வந்தது கிடையாது, தொழுதே கிடையாது, பள்ளியை மதிப்பதே கிடையாது, மலைக்கு கூட வெயிலுக்கு கூட பள்ளி பக்கம் நிழலுக்காக ஒதுங்கியதே கிடையாது. ஆனால் பிள்ளைக்கு பெயர் கேட்கும் போது உதாரணத்துக்கு ஃபிரௌன் சொல்லிட்டா இவர் கொதிக்கிறாரு, துடிக்கிறாரு, ரத்தம் கொதிக்கிறது, பல நடவடிக்கை எல்லாம் எடுக்க துணிவாரு, நிர்வாகத்தை தேடி ஓடுவாரு. ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் உலகத்துலதான். ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு குற்றமும் இல்லப்பா, உண்ட வாழ்க்கையில தொழுகை இல்லைன்றா கியாமத்தில் அல்லாஹ் நீ ஃபிரௌனுக்கு பக்கத்துலதான் இருப்பாய், அல்லாஹ் உன்னை எழுப்பாற்றுகின்ற நேரம். அவ்வளவு பயங்கரமான. ஆனால் இது போன்ற தகவல்கள் நம்முடைய சிந்தனையில் மறைந்திருந்தது. ஆனால் இந்த நிமிடம் நமக்கு அல்லாஹு தஆலா தெளிவாக்கி இருந்தார். நாம் இனிமேல் இதுவரை நம்முடைய வாழ்வில் நடந்த தவறுகள் இனிமேல் நடக்கக்கூடாது. தொழுகையை கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை செழிப்பாக்க வேண்டும், சீராக்க வேண்டும். அல்லாஹுடைய உதவி தொழுகைக்கு இருக்கிறது, அல்லாஹுடைய உதவி தொழுகையாளர்களுக்கு இருக்கிறது. தொழுதவர்கள் எத்தனையோ பேர்கள் அல்லாஹுடைய உதவிகளை அடைந்து கொண்டார்கள். வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்கி தொழுகையாளிகளுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். சுஜூத் செய்தவர்களுக்கு அல்லாஹுடைய உதவிகள் இறங்கி இருக்கிறது. பத்ருடைய யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்தார்கள். சுஜூதுக்கு அல்லாஹ் 3000 5000 மலக்குகளை அல்லாஹ் இறக்கி உதவி செய்திருக்கிறார். தொழுகையாளிகள் எத்தனையோ பேர்கள் தொழுகையின் மூலமாக இறந்து விட்ட தங்களுடைய குதிரைகள் ஒட்டகங்களை கூட எழுப்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய சபையிலே புதிதாக இஸ்லாத்தை தழுவிய ஒரு பெண், அவருடைய பெண் மரணித்து, அவருடைய ஒரு மகன் மரணித்து விட்டார். மகனை நபியுடைய சபையிலே விட்டிருந்தார். பெண்களோடு இந்த பெண்ணும் தீனுடைய காரியங்களை படித்துக் கொண்டிருந்தார். மகன் மரணித்து விட்டார் சின்ன வயதுல. இந்த மகனை சஹாபாக்கள் கபர் தோண்டினார்கள், குளிப்பாட்டினார்கள், கபன் செய்தார்கள், அடக்க தயாராகி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மகனை நீங்கள் அடக்க பார்க்கிறீர்களே, இந்த மகனுக்கு ஒரு தாய் இருக்கிறாள் அல்லவா, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவள், அவளுக்கு இந்த செய்தியை அறிவிச்சீங்களா? இல்லையா ரசூலுல்லாஹ், உடனே அறிவிங்க. அந்த தாயோடி வருகிறார், கபன் செய்யப்பட்டு குளிப்பாட்டப்பட்டு அடக்குகின்ற நேரம் நெருங்கி விட்டது, தொழுகைக்கான நேரம் நெருங்கி விட்டது, சஹாபாக்கள் தொழ தயாராக இருக்கிறார்கள், தாயோடி வருகிறார், பிள்ளை கபனுக்குள்ளே இருக்கிறார். அந்த தாய் என்ன செய்கிறார்? உடனே அந்த பிள்ளையின் காலின் பெருவிரலை குறித்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்கிறார். யா அல்லாஹ், உனக்கு இயலாத ஒரு காரியத்தை நான் கேட்கல, உயிர்ப்பிக்கிறவன் நீ, மௌத்தாக்குகின்றவன் நீ, உனக்கேனும் இந்த பிள்ளைக்கு உயிரை கொடுத்து இந்த பிள்ளையை எழுப்பாட்ட உன்னால ஏனும் ரப்பே, ஆகவே உன்னிடத்திலே கேட்கிறேன், இந்த பிள்ளை எனக்கு இப்போது ஹயாத்தோடு துஆ கேட்கிறார். அந்த நல்லோர்களின் சபையிலே, சஹாபாக்களின் சபையிலே, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையிலே கபனுக்குள்ளே இருந்த குழந்தை இந்த பெண்ணின் துஆவின் காரணத்தினால் அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் எடுத்த உயிரை கூட மீண்டும் கொடுத்து விட்டார். கபனை கிழித்துக் கொண்டு பிள்ளை வெளியிலே வருகிறது, ஹயாத் சஹாபாவிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், காலையிலே மரியத்து அண்டியிலே எங்களோடு சகன்ன உட்கார்ந்து சாப்பிடுகிறார். நன்மையான காரியங்களுக்கு, துஆக்களுக்கு, தொழுகைக்கு, இபாதத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. தொழுகையை வீணாக்கி விட்டு உலகத்தில் நாம் எந்த காரியத்தை செய்ய முடிந்தாலும் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்காது, சத்தியமாக வெற்றி கிடைக்காது. யாரெல்லாம் சுபஹுடைய தொழுகையை தொழவில்லையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அவர் அன்றைய தினத்தில் இல்லை. அல்லாஹ் அவரை பிடித்தான், வேண்டிய குளில உழுந்து நாசமாக, ஏந்த பொறுப்புல நீ இல்லை, ஏண்டா உன் சுபஹுடைய தொழுகையை தொழல்ல, அல்லாஹ்வுடைய பொறுப்பிலிருந்து சுபஹுடைய தொழுகையை தொழாதவர் நீங்கி விடுகிறார். அப்ப ஷைத்தானுடைய பாதுகாப்புக்குள் அவர் போறார். நாங்க 1000 தடவைதான் ஒரு பயணத்தை அவர் அனுப்புற நேரம் அல்லாஹ் காவல், அல்லாஹ் காவல் என்று சொன்னாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கு அல்லாஹ் காவல் இல்ல, அல்லாஹ் உன்னை காப்பாற்ற மாட்டார், ஏன்னா நீ சுபஹுடைய தொழுகையை தொழல்ல, அல்லாஹ் பாதுகாப்பு உனக்கு இல்ல, முழு உலகமும் சொல்லட்டும் அல்லாஹ் காவல் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கு அல்லாஹ் காவல் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தினம் சஹாபாக்களோட பிரயாணத்தில் இருக்கிறார்கள். பிரயாணத்திலிருந்து திரும்பும் போது இரவையிலே களைப்பினால் தூங்கி விட்டார்கள். தூங்கின தூக்கத்திலே அத்தனை பேரும் தூங்கி விட்டார்கள். சூரியனும் உதித்து விட்டது. சஹாபாக்கள் பதறி போய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்வில் தொழுகை வீணாகி விட்டது. ஒரு நாளும் நாங்கள் தொழுகை வீணாக்கலையே, கலாவாக்கலையே, இன்னைக்கு இந்த தொழுகை கலாவாகி விட்டது என்று சஹாபாக்கள் புதுவாய் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உதவு செய்கிறார்கள் அவசரமாக தொழுகையை தொழுவதற்கு முனையும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்துல ஷைத்தான் இருக்கிறான், அதனாலதான் எங்களுக்கு இன்னைக்கு சுபகு தொலை கிடைக்கல, எங்களை தூக்கத்துல போட்டுட்டா ஷைத்தான், எனவே நாங்க என்ன செய்வோம், இந்த இடத்துல தொலைவானோம், இந்த இடத்தை விட்டுட்டு நாங்க வேறு இடத்துக்கு போய் அந்த இடத்துல சுபஹுடைய தொழுகையை நிறைவேற்றுவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, சுபஹுடைய தொழுகை தொழாம தூக்கம் போகுதா, அந்த இடத்துல ஷைத்தானுடைய ஆதிக்கம் இருக்குதுன்னு சொன்னார்கள். அப்ப நம்ம நம்மட வீட்டெல்லாம் விட்டுட்டு எங்க ஓடுறது? அல்லாஹ்வுடைய மிகடியார்களே, எத்தனை நாள் சுபை இல்லாமல் எங்களோட வாழ்க்கை வீராகி இருக்குது, எங்களோட மனைவி மக்கள் சுபகுடைய தொழுகை இல்லாம அவங்களோட வாழ்க்கை வீராகி கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய பொறுப்பிலிருந்து வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய மிகடியார்களே, மேலும் ஒரு மனிதரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொல்லப்பட்ட ஒரு ஆளை பற்றி, யா ரசூலல்லாஹ், இவர் சுபகு தொழாம தூங்கிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லாக்க ரஜுலன் பால ஷைத்தான ஃபீ உதுனைஹி, அவன் யாரு தெரியுமா, சுபகு தொழாம தூங்கினவன் ஷைத்தான் அவனுடைய இரண்டு காதுகளிலும் சிறுநீர் கழித்து விட்டான் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய கண்ணியமானவங்க எல்லாம் ஒரு ஊர்ல இருக்கிறோம், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே பார்வையில் பேசுகிறார்கள், தொழுதால் அவருடைய வாழ்க்கையில் இஸ்லாம் முதல் எல்லா விதமான கண்ணியங்களும் அவருக்கு இருக்கு. தொழுகை இல்லையா, இஸ்லாத்திலிருந்து எல்லா விதமான கண்ணியங்களும் எடுபட்டு போய்விடும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே இவ்வளவு பெரிய கண்ணியமான இந்த இபாதத்தை முறையாக விளங்கி கண்ணியமாக நிறைவேற்றும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம துணை பேருக்கு நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துடுவாயாக. அறிந்தும் அறியாமலும் நம்முடைய வாழ்வில் இதுவரை நாம் வீணாக்கி விட்ட இந்த தொழுகையின் விடயத்திலே யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக. இனிமேலும் இந்த தவறை நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து செய்யக்கூடிய நிலைமையை உருவாக்கி விடாதயா அல்லாஹ். பாவத்தை பாவமாக காட்டுவாயாக, ஒதுங்கி நடக்க தௌபி செய்வாயாக. நன்மையை நன்மையாக காட்டி இதனை அவசரமாக எடுத்து நடக்க தௌபி செய்வாயாக. உலகத்தினுடைய அற்ப காரியங்களுக்காக, சாதாரண காரியங்களுக்காக எங்களுடைய இஸ்லாத்தையே உறுதிப்படுத்துகின்ற இந்த தொழுகை உடையத்திலே பொதுவோக்கு செய்ய வைத்து விடாதயா அல்லாஹ். தொழுகையில் இஹ்லாசத்தாயா அல்லாஹ், தொழுகையில தக்குவாவத்தாயா அல்லாஹ், தொழுகையிலே மாஞ்சமாக ஒரு பேடுதலாக தொட தௌபி செய்யா அல்லாஹ். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த பாக்கியத்தை நசீபாக்குறியா அல்லாஹ். சிறார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தொழுகையை நசீபாக்குறியா அல்லாஹ். யா அல்லாஹ், தொழுகை இல்லாதவர்கள் சுவர்க்கத்துடைய சாவியை வைத்துவிட்டு அங்கே செல்லுகிறார்கள் என்ற ஹதீஸை நாம் கேள்விப்பட்டோம் யா அல்லாஹ். ஆகவே நாம் தொழுகையை தொழுது சுவர்க்கத்துக்கான சாவியை நம்மோடு வைத்துக் கொண்டே சென்று அந்த சுவர்க்கத்தை திறந்து உள்ளே செல்லும் பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. இதுவரைக்கும் நம்முடைய தொழுகையில் விட்ட குறைகளை நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், குறைகள் இல்லாத இஹ்லாஸோடு தக்வாவோடு எதிர்பார்க்கின்ற விதத்திலே தொழுகையை பேடுதலாக தொழுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன். வ ஆஹிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.